கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் கேட்டார், இதுவும் அடிக்கடி எத்தனை முறைதான் சொல்லப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் கேட்கப்படக்கூடிய கேள்வி. சலாத்துல் ஜனாசா, அதாவது நம்ம நாட்டிலே வந்து ஒருவர் மரணித்திருப்பார், அவருக்காக வேண்டி தொழுகையை நடாத்தி அவரை நல்லடக்கம் செய்திருப்பார்கள். அதன் பிறகு நாட்டிலே இருந்து எமக்கு செய்தி வரும், இன்னவர் இன்னாருடைய மகன் இன்னவர் மரணித்து விட்டார், உங்களுடைய சகோதரர் மரணித்து விட்டார், நல்லடக்கம் செய்து விட்டோம். இப்படி வந்தவர் எங்க செய்வாங்க, இருக்கக்கூடிய 5-10 பேர் சேர்ந்து அவருக்காக வேண்டி திரும்பவும் ஒரு தொழுகை செய்வாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில, இந்த தொழுகையை பொறுத்தவரையில இது நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதில் உலமாக்களுக்கு மத்தியில் 2 வகையான கருத்து வேறுபாடு. ஒரு சிலர் சொல்றாங்க வந்து, எங்கு மன்னித்தாலும் அவருக்காக நம்மளும் என்ன செய்யலாம், தொழுகையை இங்கே நிறைவேற்றலாம். சிலர்கள் சொல்கிறார்கள், அவருக்காக வேண்டிய தொழுகை நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த நாட்டில் அந்த இடத்தில் நாங்கள் செல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு கொண்டுவரக்கூடிய ஆதாரம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷி மன்னருக்கு இவ்வாறு தெரிவித்திருக்கிறார்கள். நஜ்ஜாஷி மன்னர் அவருடைய நாட்டிலே வந்து மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கிறார்கள், செய்தி கிடைக்கிறது. அப்பொழுது மதீனாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு நாட்டில் மரணித்த அந்த மன்னருக்காக வேண்டி தொழுகை நடத்துகிறார்கள். இதுதான் எல்லோரும் கொண்டு வரக்கூடிய சம்பவம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் தெளிவாகவே வருகிறது, அவர் இஸ்லாத்தை தழுவி மரணிக்கிறார், அவருக்கு அங்கு யாரும் என்ன செய்யல, தொழுகை நடாத்தவில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏமாற்றினார்கள். நாம் ஒருவரை கேள்விப்படுகிறோம், ஒரு இடத்திலே மரணித்து விட்டார், அவரை கொண்டு நடக்கும் செய்து விட்டார்கள். ஒரு முஸ்லீம் அல்லாத ஒரு பகுதியாக இருக்கலாம், அப்ப நாம் அங்கு செல்லவும் முடியாது. அச்சம் அல்லது கொலை அச்சுறுத்தல் இப்படியான நிலைமையில் நாங்கள் செய்தி கேள்விப்பட்டோம் என்று சொன்னால், அவருக்கு யாருமே தொழுவிக்கவே இல்லை என்பது உறுதியாக தெரிவிக்கப்பட்ட அளவாறு நாங்கள் அவர்களுக்காக ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தொழுவித்தது போன்று தெரிவிக்கிறோம். அதுவல்லாமல் ஏனைய இடங்களில் மரணிக்கக்கூடியவர்களுக்கு தொழுகை நடாத்தப்பட்டிருந்தால் நாங்கள் அதனை பெரிதாகப்படுத்த தேவையில்லை, அவருக்காக வந்து துவா செய்து போக வேண்டியது. இன்னொரு விஷயத்தை கவனத்தில் கொள்ளணும், தொழுகையை பொறுத்தவரையில 2 வகையான தொழுகை இருக்கிறது. ஒன்று பர்த ஐன், இரண்டாவது பர்த சிஃபாயா. பர்த ஐன் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டிய தொழுகை, உதாரணமாக 5 தொழுகை. ஒருவர் செய்தால் பிறகு தொழுகை தேவையில்லை என்கின்ற என்பது கிடையாது அங்கே. கண்டிப்பாக ஒவ்வொருவரும் நீங்களும் 5 தொழுதானாக வேண்டும், நீங்களும் 5 தொழுதானாக வேண்டும், ஒவ்வொரு முஸ்லீமும் 5 தொழுகையை நேரத்துக்கு நிறைவேற்றி ஆக வேண்டும். இது பர்த ஐன். பர்த சிஃபாயா என்று சொன்னால் சிலர் நிறைவேற்றினால் மற்றவருடைய கடமை நீங்க விடும். சஃபான்னு போதும், கொஞ்சம் பேர் செஞ்ச மற்றவர்களுடைய கடமை நீங்க விடும். இதுக்கு உதாரணம் சலாத்துல் ஜனாசா, ஜனாசா தொழுகை. ஜனாசா தொழுகையை பொறுத்தவரையில கொஞ்சம் பேர் தொழுது விட்டால் மற்றவருடைய கடமை நீங்க விடும். யாருமே தொழவில்லை என்று சொன்னால், தொழுவிக்கவில்லை என்று சொன்னால் எல்லோருமே குற்றவாளிகளாக ஆவார்கள். நம்ம நாட்டை பொறுத்தவரையில தாமரனும் எல்லாருமே வந்து இந்த சட்டத்தை தெளிவா தெரிஞ்சிருக்கார். அதனாலதான் என்னமோ தெரியாது, எங்கேயாவது ஜனாசா வந்திருந்தா அந்த வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்க ஜனாசாவில் பங்கு கொள்றதுக்கு. தொழுகை நடாத்தப்பட்ட நேரம் வந்து வந்த பேர்ல வந்து ஒரு 10% அந்த தொழுகையில கலந்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் 10 தொழுகை மற்ற 80 பேர் கடமை நீங்கிருந்து சொல்லி. ஆனா இங்க வந்த உடனே இந்த கண்டிப்பா எல்லாம் தொழுதான் ஆக வேண்டும் என்கின்ற போல ஒரு நிலைமையில் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா ஒரு பள்ளியில வந்து தொழுகைக்காக வேண்டி ஏற்பாடு செய்வார்கள். இது தேவையில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பிரிவினரை பொறுத்தவரையில சொல்லுவார்கள், நஜ்ஜாஷி ஒரு சிறந்த மனிதர், ஒரு பெரியவர், பெரிய அந்தஸ்தில் இருந்தவர், ஒரு நாட்டு மன்னர் கூட. எனவே இப்படிப்பட்டவர்களுக்கு பிரமுகர்கள் யாராவது இங்கேயாவது மன்னித்தால், முஸ்லிம் மன்னர்கள் இங்கேயாவது மன்னித்தால் அவர்களுக்காக சொல்லிக்கலாம் என்று ஒரு கருத்தை சொல்வார்கள். இதை பொறுத்தவரையில இது கூட ஒரு வலுவான ஒரு ஆரோக்கியமான கருத்து கிடையாது. ஏனென்று சொன்னால் தற்பொழுது இருக்கக்கூடிய எந்த ஒரு பெரிய மன்னரை எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு பெரிய பிரமுகரை எடுத்துக்கொண்டாலும், சஹாபாக்களோட ஒப்பிட்ட அவங்கள விட அல்லாஹ்விட்ட அந்தஸ்துல குறைவாகத்தான் பெரும்பாலும் இருக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவங்க சமூகத்திலேயே வந்து சிறந்த சமூகம் யாரு? கைருல் குரூனி கர்னி, சும்மல்லதீன யலூனஹும் சும்மல்லதீன யலூனஹும். நூற்றாண்டுகளிலே சிறந்த நூற்றாண்டு நான் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு. இனத்துல சிறப்போ அல்லாஹ்வுக்கு அந்தஸ்துல. அப்ப அந்த சஹாபாக்கள் அனைவருமே வந்து இஸ்லாத்தின் பார்வையில், முஸ்லிம்களுடைய பார்வையில் பிரமுகர்கள், சிறந்தவர்கள், பெரும்பெரும் உலமாக்கள். பல யுத்தங்கள்ல வேறு இடங்கள்ல போய் கொல்லப்படுகிறார்கள், வேறு நாடுகள் இருக்க நேரத்தில் மன்னிக்கிறார்கள். அவர்களுக்கு யாருமே வந்து மக்களவர்களுக்கு நேரத்திலேயே மனிதர்களுக்கு நேரத்திலேயே வந்து என்ன செய்யல, தொழுகை நடாத்தியதாக ஒரு செய்தியை கூட காட்டினார். எனவே சிறந்தது எது என்று சொன்னால், நாம் சொல்லாமல் இருப்பது. எங்கேயாவது ஒருவர் மரணித்து தொழுது விட்டு அவருக்கு தொழுகை நடாத்தப்பட்டு அவர் மரணத்தம் செய்திருந்தால் அல்ஹம்துலில்லா இன்னாலில்லாஹி வஇன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு நாங்கள் அவருடைய குழந்தைகளாக இருந்தால் அவனுக்காக பிரார்த்தனை செய்வது, அவனுக்காக தர்மம் செய்வது, இதில் நாங்கள் ஈடுபடலாம். இதை கவனத்தில்